بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، وصلى الله وسلم على خير خلقه نبينا وحبيبنا وأقربنا إلى أرواحنا ونفوسنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم إنا نحبك ونحب رسولك ونحب دينك، فأحبنا وارضنا يا رب العالمين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا، إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رب زدني علما. اللهم علمنا الحكمة التي من أوتيها فقد أوتي خيرا كثيرا. السلام عليكم ورحمة الله وبركاته. الله نل ديارغلي رسول الله صلى الله عليه وسلم அவர்களின் வாழ்க்கை வரலாற்றையும் அதன் மூலம் நாம் பெறக்கூடிய படிப்பினைகளையும் பாடங்களையும் பார்த்து வருகின்றோம். இதற்கு முந்தைய நாட்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கொடுக்கப்பட்டு அபிசீனியாவிற்கு சில தோழர்கள் ஹிஜ்ரா சென்ற வரை நடந்த நிகழ்வுகளை சுருக்கமாக கூறி அதிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினைகளை பற்றி இப்போது பேசி வருகிறோம். அதனுடைய தொடரிலே இன்று சில படிப்பினைகளை பார்க்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். முதலாவதாக அந்த நிகழ்வுகளில் ஒன்றாக நாம் குறிப்பிட்டிருந்தோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் கடுமையான துன்புறுத்தலுக்கும் தொந்தரவுகளுக்கும் ஆளாக்கப்பட்டார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அதுபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பை ஏற்ற முஸ்லிம்களையும் காஃபிர்கள் கடுமையாக வஞ்சித்தார்கள் என்று. அந்த நேரத்திலே நம்முடைய தோழர்கள் சஹாபாக்கள் ரழியல்லாஹு அன்ஹும் எப்படிப்பட்ட ஒரு முன் உதாரணத்தை நமக்கு விட்டு சென்றிருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வரலாற்றிலே நமக்கு மிகச்சிறந்த ஒரு படிப்பினையும் வைத்திருக்கின்றார். நேற்று நாம் கூறும்போது கூறினோம், இந்த காலத்தில் ஏற்படக்கூடிய என்னென்ன புரட்சிகள், அதாவது இஸ்லாமிற்கு எதிராக முஸ்லிம்களை அழிக்க வேண்டும், இஸ்லாமிற்கு எதிராக பிரச்சாரங்கள் செய்ய வேண்டும் என்று என்னென்ன நடக்கின்றனவோ இவை அனைத்தும் இதற்கு முந்தைய காலத்திலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே நடந்துவிட்டன. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் சந்திக்காத புதிய பிரச்சனைகளை இனி வரக்கூடிய முஸ்லிம்கள் சந்தித்து விட முடியாது. எல்லாவற்றிற்கும் அழகிய முன்மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சோதனைகளிலும் அவர்களுடைய தோழர்கள் சந்தித்த சோதனையிலும் இருக்கிறது. இந்த எல்லா சோதனைகளிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் மிக பொறுமை காத்தார்கள். அவர்களுடைய உடம்புக்கு கடுமையான வேதனை கொடுக்கப்பட்டது, துன்புறுத்தப்பட்டார்கள். பல தோழர்கள் நெருப்பு கங்குகளின் மீது படுக்க வைக்கப்பட்டார்கள், சுடும் மணலின் மீது சார்த்தப்பட்டார்கள், பெரும் பாறைகளை அவர்களின் நெஞ்சின் மீது சுமத்தப்பட்டு அடிக்கப்பட்டார்கள். காலையிலிருந்து மாலை வரை அடித்து அடித்து காஃபிர்கள் ஓய்ந்து விடுவார்கள். ஆனால் பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஹத் அஹத் என்று சொல்லி ஓய்ந்தது கிடையாது. அம்மா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கஷ்டப்பட்டார்கள். சுமையா ரழியல்லாஹு அன்ஹா உயிரையே கொடுத்து விட்டார்கள். இன்னும் பல நபி தோழர்கள் பெரிய துன்பத்திற்கு ஆளானார்கள். இந்த நிகழ்ச்சி நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் இப்படிப்பட்ட சோதனைகளை எப்படி தாங்கி கொண்டார்கள்? உலக ஆதாயம் கிடைக்கிறது என்று சொன்னால் பலர் துன்பங்களை தாங்குவது அவர்களுக்கு இலகுவாக இருக்கலாம். உதாரணத்திற்கு ஆட்சிக்காக வேண்டி போராடுகின்றார்கள், அரசாங்கம் அமைக்க வேண்டும் என்பதற்காக போராடுகின்றார்கள். ஒன்று, இவர்களுக்கு ஆட்சி கிடைக்கவில்லை என்றாலும் இவர்களுடைய காலத்திலே இவர்களுடைய தலைமுறை ஆட்சியை அனுபவிக்கும் என்பதற்காக உயிரை கூட பலர் கொடுக்கின்றார்கள், பல துன்பங்களை எல்லாம் தாங்கிக் கொள்கின்றார்கள். ஆனால் உலக ரீதியாக எந்த விதமான இன்பத்தையும் எந்த விதமான எதிர்பார்ப்பையும் அவர்களிடத்தில் இல்லாமல் இப்படிப்பட்ட கஷ்டங்களையும் துன்பங்களையும் எப்படி தாங்கி கொண்டார்கள் என்றால், இதைத்தான் நாம் இந்த இடத்துல முக்கியமாக பார்க்க வேண்டும். அவர்கள் தங்களுடைய ஆன்மாவிற்கு கொடுத்த முக்கியத்துவம் இருக்கின்றதே தங்களுடைய உடலுக்கு கொடுக்கவில்லை. நாம் அல்லாஹுடைய பாதையிலே இப்படிப்பட்ட துன்பங்களை தாங்கிக் கொள்ளும் போது நாளை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே நமக்கு கிடைக்க இருக்கக்கூடிய சொர்க்கம், அதிலே இந்த ரூஹ், இந்த ரூஹை சேர்ந்த உடல் நாளை பெறக்கூடிய இந்த இன்பத்தை அவர்கள் நினைத்த பொழுது இந்த உலகத்தினுடைய கஷ்டங்களை எல்லாம் அவர்கள் மிக துச்சமாக பார்த்தார்கள். எவ்வளவு பெரிய சோதனைகளும் துன்பங்களும் கொடுக்கப்பட்ட போதும் அதையெல்லாம் தாங்கிக் கொள்வது அவர்களுக்கு இலகுவாகானது. பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்கப்படுகின்றது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த துன்பங்களை எல்லாம் நீங்கள் எப்படி தாங்கிக் கொண்டீர்கள் என்பதாக. அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த வேதனையில் ஏற்பட்ட கசப்பை ஈமானுடைய சுவையோடு நான் சேர்த்த போது ஈமானுடைய சுவை எனக்கு மிகைத்து விட்டது, வேதனையின் கசப்பை நான் மறந்து விட்டேன் என்பதாக. இப்ப அந்த அளவிற்கு சஹாபாக்கள் அல்லாஹ்விடத்திலே கிடைக்கக்கூடிய அந்த வெகுமதியை, மறுமையிலே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த அன்பளிப்புகளை, அல்லாஹு தலா கொடுக்கக்கூடிய உயர்ந்த அந்தஸ்துகளை அவர்கள் எதிர்பார்த்திருந்ததால் இந்த உடலுக்கு ஏற்படக்கூடிய காயங்கள், உடலுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை எல்லாம் அவர்கள் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த வழியிலே அவர்களுடைய உயிர் பிரிய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டாலும் சரியே உயிர் பிரிந்து அவர்களுடைய உயிர் பிரிந்தனவே தவிர அவர்கள் இந்த இறை நம்பிக்கையை விட்டு, ஈமானை விட்டு அவர்கள் ஒரு காலம் வெளியேறவில்லை. இந்த ஒரு நிகழ்ச்சி நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை. நம்முடைய காலத்திலும் பல முஸ்லிம்கள் பல இடங்களிலே அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டதற்காக பல சோதனைகளை சந்திக்கின்றார்கள். அடுத்து வரக்கூடிய காலங்களிலும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஏற்படலாம். இந்த நேரத்தில் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய, அவர்களது தோழர்களுடைய இந்த ஒரு பாடங்களை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த காலத்திலே நமக்கு கொடுக்கக்கூடிய துன்பங்களை விட மிகப்பெரிய துன்பங்களை அவர்கள் தாங்கிக் கொண்டார்கள். இன்று ஒரு முஸ்லிமுக்கு அவர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார் என்பதற்காக பல துன்பங்கள் ஏற்பட்டாலும் அந்த துன்பங்களை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் சந்தித்த துன்பங்களுடன் பார்க்கும் பொழுது அதற்கு ஒரு எடையே போட முடியாது. அந்த அளவிற்கு தான் நாம் அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் இருக்கின்றன. இதைவிட பெரிய துன்பங்களை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் சந்தித்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதரவை தருகின்றான். நம்முடைய உள்ளத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு திருப்தியை தருகின்றான். அந்த சோதனைகளை தாங்கிக் கொள்வதற்குண்டான ஆற்றலை அல்லாஹு தஆலா தருகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நபிமார்களுடைய சரித்திரங்களை அவ்வப்போது கூறுவான். எப்போதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காஃபிர்களால் துன்புறுத்தப்பட்டார்களோ அல்லது காஃபிர்களால் வேதனைக்கு உட்படுத்தப்பட்டார்களோ அப்போது உடனடியாக அல்லாஹு தஆலா நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை, அல்லது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை, அல்லது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை, அல்லது வேறு யாராவது ஒரு தூதருடைய சம்பவத்தை அல்லாஹ் கூறி, நபியே இந்த தூதர் பொறுமையாக இருந்தது போன்று நீங்களும் பொறுமையாக இருங்கள், நபியே இந்த தூதர் அமைதி காத்தது போன்று நீங்களும் அமைதி காத்துக் கொள்ளுங்கள், இவர்கள் சோதனைகளை தாங்கிக் கொண்டது போன்று நீங்களும் சோதனைகளை தாங்கிக் கொள்ளுங்கள், இவர்களும் பொய்ப்படுத்தப்பட்டார்கள், தங்களுடைய ஊரில் இருந்து வெளியேற்றப்பட்டார்கள், இவர்களுடைய சமுதாயமும் இவர்களிடத்தில் பகித்துக் கொண்டது, நீங்கள் பொறுமையாக இருங்கள், பொறுமையாளர்களுக்கு வெற்றி, பொறுமையாளர்களுக்கு இந்த பூமியை அல்லாஹ் சொந்தமாக்கி வைப்பான் என்பதாக அல்லாஹு தஆலா ஆறுதல் கொடுக்கின்றான். அன்பிற்குரியவர்களே, இந்த ஒரு விஷயத்தை நாம் கவனத்திலே கொள்ளும் பொழுது நாம் அல்லாஹுடைய இந்த எக்ஸாம், இந்த இம்திஹானிலே நாம் முழுமையாக வெற்றி பெறுவது நமக்கு இலகுவாக ஆகிவிடும். எப்போது நமக்கு முன்பு வரலாற்று உண்மைகளை நாம் முன்வைக்க மாட்டோமோ அப்போதுதான் இந்த விதமான சோதனைகளை பார்த்து மனம் தளர்ந்துவிட்டு ஈமானை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு நிலையோ, அல்லது இஸ்லாம் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லக்கூடிய தீர்வுக்கு எதிராக தங்களுடைய மன விருப்பத்திற்கு எதிரான தீர்வை தேடக்கூடிய நிர்பந்தத்திற்கும் பலர் ஆளாகி விடுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் முன்வைக்கும் பொழுது, அவர்களுடைய தோழர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை முன்வைக்கும் போது, அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய ஈமானும் முழுமையடையும், அல்லாஹு தஆலா நம்முடைய உள்ளத்திற்கு பொறுமையை கொடுப்பான், நம்முடைய இறை நம்பிக்கை அல்லாஹு தஆலா மேன்மேலும் அதிகப்படுத்துவான், அல்லாஹுடைய உதவியின் மீது நமக்கு முழுமையான நம்பிக்கை ஏற்படும். எப்படி சஹாபாக்கள் ஆரம்ப காலத்திலே கஷ்டப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள், பலவிதமான வேதனைக்கு ஆளான போதும் அல்ஹம்துலில்லாஹ் அவர்களுடைய இறை நம்பிக்கையின் காரணமாக, அவர்கள் அல்லாஹுடைய மார்க்கத்திலே உறுதியாக திளைத்திருந்ததின் காரணமாக, அல்லாஹுடைய கட்டளைகளை முழுமையாக உண்மையாக ஏற்று நடந்ததன் காரணமாக எந்த ஊரிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டார்களோ அதே ஊருக்கு மீண்டும் அந்த ஊரை ஆட்சி செய்யக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா திருப்பினார். அல்லாஹு தஆலா உலக மக்கள் அனைவரின் மீதும் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அல்லாஹ் கொடுத்தான். அதுபோன்று நாம் பாதிக்கப்படுகிறோம் என்று சொன்னால், நமக்கு துன்புறுத்தப்படுகிறது என்று சொன்னால், இதே நிலைமையிலே அல்லாஹு தஆலா நம்மளை விட்டுவிட மாட்டான். நிச்சயமாக நம்முடைய ஈமானும் அமல்களும் முழுமையடையும் போது, நம்முடைய மார்க்கத்தை நாம் ஏற்று நடக்கும் பொழுது நிச்சயமாக அல்லாஹு தஆலா இந்த சோதனைகளை மாற்றி நமக்கு வெற்றிகளை கொடுப்பான். இந்த ஒரு விஷயத்தை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்த படிப்பினை என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே குறைஷிகள் எப்படியெல்லாம் அவர்களுடைய இந்த அழைப்பு பணியை முடக்க வேண்டும் என்பதற்கு பிளானிங் திட்டம் போட்டார்கள் என்பதை பார்த்தோம். அதிலே சில திட்டங்கள் என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே பேசி பார்த்தார்கள், உங்களுக்கு ஆட்சி வேண்டுமா ஆட்சியை கொடுக்கின்றோம், உங்களுக்கு பெண் வேண்டுமா பெண்ணை கொடுத்து விடுகிறோம், அல்லது உங்களுக்கு பொருள் வேண்டுமா பொருளை கொடுக்கிறோம், ஆனால் இந்த மார்க்கத்தை பரப்பாதீர்கள், இந்த மார்க்கத்தினுடைய அழைப்பை விட்டுவிடுங்கள் என்பதாக சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக ஆதாயத்தை தேடி, ஆட்சியை தேடியோ அதிகாரத்தை தேடியோ பணத்தை தேடியோ பெண்ணை தேடியோ அவர்களுடைய இந்த பிரச்சாரம் இருந்திருக்கும் என்றால், குறைஷிகள் ஒருமனதாக அவர்கள் தங்களுடைய இந்த கோரிக்கையை முன்வைத்த போது அவர்கள் அதில் ஏதாவது ஒன்றை ஏற்றிருப்பார்கள் அல்லது முற்றிலுமாக அனைத்தையுமே ஏற்றிருப்பார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்வைத்த அனைத்து கோரிக்கைகளையும் முழுமையாக நிராகரித்து, உங்களிடத்திலிருந்து நான் ஒரே ஒரு வார்த்தையை தான் எதிர்பார்க்கிறேன், உங்களிடம் உங்களை நான் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதையும் எதிர்பார்க்கவில்லை, உங்களிலே அழகிய பெண்களை மனம் முடிக்க வேண்டும் என்பதையும் நான் எதிர்பார்க்கவில்லை, உங்களுடைய செல்வங்களுக்கெல்லாம் நான் உரிமையாளனாக ஆக வேண்டும் என்பதையும் நான் எதிர்பார்க்கவில்லை, உங்களிடத்திலே நான் எதிர்பார்ப்பது என்ன, கூலு லா இலாஹா இல்லல்லாஹ் துஃப்லிஹூ, நீங்கள் அல்லாஹுவை வணக்கத்திற்குரியவனாக எடுத்துக்கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள், இதைத்தான் நான் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறேன், இதை தவிர எந்த எதிர்பார்ப்பும் உங்களிடத்திலிருந்து எனக்கு கிடையாது என்பதாக மிக தெல்ல தெளிவாக தங்களுடைய அழைப்பு பணியினுடைய நோக்கத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். இது சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலும் பிரதிபலித்தது. அன்பிற்குரியவர்களே, நம்முடைய காலத்திலும் நம்முடைய அழைப்பாளர்களாக நம்முடைய அழைப்பாளர்களிடத்திலே இந்த தன்மை வெளிப்பட வேண்டும். ஒரு முஸ்லிம் எப்போதும் உலக ஆசைகளுக்காக அடிமையாகிவிடக்கூடாது, உலக ஆதாயங்களுக்கு அடிமையாகிவிடக்கூடாது. எப்பொழுது முஸ்லிம் தலைவர்களோ அல்லது முஸ்லிம் அழைப்பாளர்களோ அல்லது பொது முஸ்லிம்களோ உலக ஆசைக்கு அடிமையாகின்றார்களோ, ஆட்சிக்கோ அல்லது அதிகாரத்திற்கோ பணத்துக்கோ பெண் ஆசைக்கோ அல்லது இது போன்ற உலக அலங்காரத்திற்கு உலக ஆசைகளுக்கு அடிமையாகின்றார்களோ, அப்போதுதான் அவர்கள் இந்த மார்க்கத்தை புறக்கணிக்கின்றார்கள், இந்த மார்க்கத்தை விட்டு விடுகின்றார்கள், இந்த மார்க்க அழைப்பு பணியை அவர்கள் தங்களது வாழ்க்கையில் எடுத்துக் கொள்வது கிடையாது, அல்லது இன்னும் சொல்ல போனால் தங்களுடைய மார்க்கத்தையே மாற்றிக் கொள்வதற்கு பலர் இன்று தயாராக இருக்கிறார்கள். உடை விஷயத்திலே, ஆடை விஷயத்திலே, தங்களுடைய பழக்க வழக்கங்களிலே, தங்களுடைய கலாச்சாரத்திலே இன்னும் பலர் தங்களை முஸ்லிம்களாக காட்டிக்கொண்டால் தங்களுக்கு ஆபத்து ஏற்படும் என்பதற்காக முற்றிலுமாக காபிர்களை போன்றே தங்களை ஆக்கிக் கொள்கின்றார்கள். அவர்கள் 4-5 காபிர்களுக்கு மத்தியில் இருந்தால் அவர்களை முஸ்லிம் என்று அடையாளம் கண்டுகொள்வதே உங்களால் சிரமம் ஏற்படும். அந்த அளவிற்கு தங்களுடைய மார்க்கத்தை, கொள்கையை, கோட்பாடுகளை மாற்றிக் கொள்வதற்கும் அவர்களிலே பலர் தயாராக இருக்கின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, இப்படிப்பட்ட முஸ்லிம்களை வைத்துக் கொண்டு ஒரு காலம் நாம் வெற்றியை அடைய முடியாது, ஒரு காலம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய முடியாது, இந்த சமுதாயத்தினுடைய உயர்வை நாம் கற்பனை கூட பார்க்க முடியாது. ஒரு முஸ்லிம் எல்லா விதத்திலும் தங்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் சமயத்திலும் சரி, அல்லது இஸ்லாமை விட்டு விலகுவதற்காக, மார்க்கத்தை விட்டு விலகுவதற்காக, இந்த மார்க்கத்தை கடைபிடிக்காமல் இருப்பதற்காக எவ்வளவு பெரிய ஆசைகள் ஒரு முஸ்லிமுக்கு கொடுக்கப்பட்டாலும், எவ்வளவு இந்த உலகத்தையே ஆளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டாலும், அன்பிற்குரியவர்களே, நமக்கு இந்த உலகத்தை ஆளக்கூடிய வாய்ப்பு தேவையில்லை, நமக்கு அல்லாஹுவை வணங்கக்கூடிய வாய்ப்பு தான் தேவை, நமக்கு லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதை வெளிப்படையாக எடுத்துச் சொல்லக்கூடிய வாய்ப்பு தான் தேவை. நான் ஒரு முஸ்லிம், எல்லா நிலைமையிலும் அல்லாஹுவிற்கு கட்டுப்பட்டவன், என்னுடைய உடலால், சொல்லால், பண்புகளால், ஒழுக்கங்களால், வணக்க வழிபாடுகளால், என்னுடைய கலாச்சாரத்தால், என்னுடைய உடையால், நடையால், பாவனையால் நான் முஸ்லிம் என்பதை வெளிப்படுத்துவதுதான் என்னுடைய வாழ்க்கையின் நோக்கமே தவிர, இதிலே சமரசம் செய்து கொள்வதற்கு எனக்கு எந்த விதத்திலும் கற்பனை கூட கிடையாது, நான் இதற்கு ஒத்து வர மாட்டேன், இந்த உலகத்தை நான் இழக்க தயார், எனது குடும்பத்தை இழக்க தயார், எனது சொத்தை இழக்க தயார், ஆனால் முஸ்லிம் என்ற தனித்தன்மையை இழப்பதற்கு நான் தயார் இல்லை, இந்த ஒரு கொள்கை உறுதி நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு பெரிய காஃபிர்களுடைய அந்த காஃபிர்கள் ஆசைகளை முன்வைக்கிறார்கள், ஆசை ஊட்டுகின்றார்கள், ஆட்சிக்கு ஆசை ஊட்டுகின்றார்கள், பொருளுக்கு ஆசை ஊட்டுகின்றார்கள், பெண்ணுக்கு ஆசை ஊட்டுகின்றார்கள், எல்லாவற்றையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறக்கணித்து விடுகின்றார்கள். இன்று தங்களிலே பலர் இஸ்லாமை மாற்றிக் கொள்வதற்கு என்ன காரணம், ஆட்சிக்காக வேண்டி இஸ்லாமை மாற்றுகின்றார்கள். நாம் இஸ்லாமை பேணினால் நம்முடைய ஆட்சி தங்காது என்பதற்காக அவர்கள் காஃபிர்களை போன்று வாழ ஆரம்பிக்கின்றார்கள். அல்லது நாம் முஸ்லிம்களை போன்று வாழ ஆரம்பித்தால் உலகத்திலே பெரிய செல்வந்தர்களாக ஆக முடியாது, நம்முடைய செல்வ செழிப்புக்கு இது தடையாக இருக்கும் என்பதாக இஸ்லாமை விட்டு விலகுகின்றார்கள். அல்லது தங்களுடைய அற்ப இன்பங்களுக்கு இஸ்லாம் தடையாக இருக்கும் என்பதாக இஸ்லாத்தை விட்டு விலகுகின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கையிலே அவர்கள் இந்த இன்பங்களை எவ்வளவு காலம் அடையலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒருவன் ஆட்சியாளராக இருக்கிறார், எவ்வளவு காலம் அவர் இந்த உலகத்தை ஆட்சி செய்துவிட முடியும்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட பெரிய ஆட்சி அவர் செய்துவிட முடியுமா? அல்லது துல்கர்னின் அவர்களை விட பெரிய ஆட்சி அவர் செய்துவிட முடியுமா? அல்லது இந்த உலகத்திலே முன்பு ஆண்டார்களே பேரரசர்கள் சக்கரவர்த்திகள் அவர்களை விட பெரிய ஆட்சிகளை இவர் ஆண்டுவிட முடியுமா? அவர்களெல்லாம் இந்த உலகத்திலே இருந்து வாழ்ந்து விட்டு மண்ணோடு மண்ணாக மக்கிவிட்டார்கள். அவர்களுடைய சரித்திரங்களை அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லுகின்றான். காரூனை விட செல்வத்தை யார் சேர்த்து விட முடியும் சொல்லுங்கள். அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், அவனுடைய கஜானாக்களின் சாவிகளை சுமப்பதற்கு பெரிய படை தேவை என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அவ்வளவு செல்வ செழிப்பிருந்தும் அவனையும் அவனுடைய செல்வ செழிப்புள்ள அவனுடைய கஜானாக்களையும் பூமியிலே நாம் ஈர்த்து கொண்டோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். யோசித்து பாருங்கள். ஆமா, ஃபிரௌன் நம்ரூத் இவ்வளவு பெரிய கொடுங்கோல் அரசர்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இவர்கள் ஆட்சி இவர்களிடத்தில் ஆட்சி இருந்தது, மந்திரி பதவி இருந்தது, ஆனால் இறை நம்பிக்கை இல்லாத காரணத்தால் இன்று வரை அல்லாஹுடைய தண்டனைக்கு அவர்கள் ஆளாகி அல்லாஹுடைய சாபத்திற்குரியவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே அன்பிற்குரியவர்களே, நாம் எந்த காலத்திலும் சரி, காஃபிர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு எதிரானவர்கள் காட்டக்கூடிய ஆசாபாசங்களுக்கு, அவர்கள் நம்மை வழிகெடுப்பதற்காக வேண்டி காட்டக்கூடிய அந்த மாய வலைகளிலே நாம் சிக்கிவிடக் கூடாது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவர்கள் எப்படி இறை மறுப்பாளர்களாக இருக்கிறார்களோ அப்படி நீங்களும் மாறும் வரை அவர்கள் நிம்மதி அடைய மாட்டார்கள். அவர்கள் உங்களையும் அப்படி மாற்ற வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். கிறிஸ்தவர்களும் அவர்களுடைய மார்க்கத்தை நீ பின்பற்றும் வரை திருப்தி அடைய மாட்டார்கள். உங்களையும் அதுபோன்று வழிகட்டவர்களாக ஆக்கும் வரை அவர்கள் ஓய மாட்டார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், நபியே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நேர் வழி என்பது அல்லாஹுடைய வழிதான். உங்களுக்கு தெளிவான அத்தாட்சி வந்ததற்கு பிறகும் நபியே உங்களுக்கு தெளிவான அத்தாட்சிகள் இந்த மார்க்கத்தின் மூலமாக வந்ததற்கு பிறகு நீங்கள் அவர்களுடைய மன இச்சைகளை பின்பற்றினால் நீர் அநியாயக்காரர்களில் ஒருவராகி விடுவீர்கள். உங்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து உதவி செய்யக்கூடிய யாரும் இருக்க மாட்டார்கள். யோசித்து பாருங்கள். அல்லாஹு தஆலா யாரை எச்சரிக்கிறான் இந்த வசனத்திலே? யாரை? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எச்சரிக்கிறான். நபியே, நேர்வழி வந்ததற்கு பிறகு அவர்களுடைய மன இச்சைகளை நீங்கள் பின்பற்றினால் நீர் அநியாயக்காரன் என்பதாக, உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். இன்று பார்க்கிறோம், முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தோல்வி எதற்காக வேண்டி, முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அவமானம் எதற்காக வேண்டி, முஸ்லிம்கள் இந்த உலக வாழ்க்கையிலே சந்திக்கக்கூடிய துன்பங்கள் எதற்காக வேண்டி? அல்லாஹ் சொல்லுகின்றான், நபியே, அந்த யூத கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரங்களை அவர்களுடைய மன இச்சைகளை நீங்கள் பின்பற்றினால் நீர் அநியாயக்காரர், உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் யாரும் இருக்க மாட்டார்கள். உங்களை பாதுகாக்கக்கூடியவரோ, உங்கள் மீது கருணை காட்டக்கூடியவரோ, உங்களுக்கு உதவக்கூடியவர்களோ யாருமே இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். யோசித்து பாருங்கள், இந்த முஸ்லிம்களுடைய பிரச்சனை எதனால் ஏற்படுகிறது? முஸ்லிம்களுக்கு இவ்வளவு பெரிய இழிவான நிலைமை எதனால் ஏற்படுகின்றது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ அஅஸ்னா பில் இஸ்லாம் ஃபமன் இப்தகல் இஸ்ஸ பிகைரிஹி அதல்லஹுல்லாஹ். அல்லாஹ் நமக்கு இஸ்லாமி கொண்டு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறார். நமக்கு கண்ணியம் கிடைத்தது எதனால்? இஸ்லாமின் மூலமாக அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான். யார் இஸ்லாம் அல்லாத ஒன்றிலே கண்ணியத்தை தேடுகின்றார்களோ அவர்களை அல்லாஹ் கேவலப்படுத்துவான், அல்லாஹ் அவர்களை இழிவுபடுத்துவான். தன்னை முஸ்லிம் என்று வெளிப்படுத்துவதிலே எப்போது ஒரு முஸ்லிம் தன்னை ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவன் என்று வெளிப்படுத்திக் கொள்வதிலே என்று சொல்வதிலே எப்போது ஒரு முஸ்லிம் வெட்கப்படுகின்றானோ அதைவிட கேவலம் எதுவாக இருக்க முடியும்? எப்போது அல்லாஹுவை தனது இறைவனாக சொல்வதிலே, இஸ்லாமை தனது மார்க்கமாக சொல்வதிலே, ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய ரசூல் என்று சொல்வதிலே ஒரு முஸ்லிம் வெட்கப்படுகின்றானோ, அதை தனக்கு ஒரு வெட்கமாக கருதுகின்றானோ, அல்லது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றுவதில் எப்போது கேவலத்தை உணர்கின்றானோ, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் அவனை கேவலப்படுத்தி தருவான். அவனுக்கு எந்த கண்ணியத்தையும் அல்லாஹு தஆலா கொடுக்க மாட்டான். அவனிடத்தில் ஆட்சி இருந்தாலும், அவனிடத்தில் அதிகாரம் இருந்தாலும், அவனிடத்தில் செல்வங்கள் இருந்தாலும், அந்த செல்வ செழிப்பிலே அந்த ஆட்சி அதிகாரத்திலே வைத்து அல்லாஹ் கேவலப்படுத்துவான். قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير الله ஆட்சியில் வைத்து கேவலத்தை கொடுப்பான், ஆட்சி இல்லாமல் வைத்து அல்லாஹ் கண்ணியத்தை கொடுப்பான், அல்லாஹ் கண்ணியத்தினுடைய சூழ்நிலையில் வைத்து கேவலத்தை கொடுப்பான், கேவலத்தின் சூழ்நிலையை வைத்து அல்லாஹ் கண்ணியத்தை கொடுப்பான். அல்லாஹ் நிலைமைகளை மாற்றக்கூடியவன். அல்லாஹ் எப்படி நாடுகின்றானோ அப்படித்தான் நடக்குமே தவிர நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப, நம்முடைய நாட்டத்திற்கு ஏற்ப எதுவும் அமைந்து விடாது. அல்லாஹுடைய கையிலே அனைத்தும் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை விரும்புகின்றான், எப்படி விரும்புகின்றான், நாம் அல்லாஹுவிற்கு கட்டுப்பட்டவர்களாக, அல்லாஹுடைய மார்க்கத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சோதனைகளை லேசாக்குகின்றார். கஷ்டத்திற்கு பிறகு சயஜஅலுல்லாஹு பஅத உஸ்ரின் யுஸ்ரா, சிரமத்திற்கு பிறகு அல்லாஹ் ஒரு லேசை கொண்டு வருவான். இன்ன ஃப இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. ஆகவே அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட ஆசைகள் நமக்கு ஊட்டப்பட்டாலும், இந்த மார்க்கத்தை விட்டு விலகுவதற்காக, அது எந்த விதத்தில் இருந்தாலும் சரி, முற்றிலுமாக மார்க்கத்தை விட்டு விலகுவதற்கு ஆசை ஊட்டப்பட்டாலும் சரி, அல்லது மார்க்க கட்டளைகளில் ஏதாவது ஒன்றை விட்டு விடுவதற்கு, முற்றிலும் மார்க்கத்தை விட்டு விலகுவதாக இருந்தாலும் சரி, அல்லது மார்க்க கட்டளைகளில் சட்டங்களில் ஏதாவது ஒன்றை விட்டு விலகுவதற்கு, ஒன்றிலே சமரசம் செய்து கொள்வதற்கு நமக்கு ஆசை ஊட்டப்பட்டாலும் சரி, எந்த விதத்திலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது. மார்க்கம் என்பது ஜுசு உன் லாயத்த ஜெஸ்ஸா, அதை தனியாக பிரித்து பார்க்க முடியாது. அத்தீன் என்பது முழுமையான தீன், முழுமையாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மார்க்கத்தில் ஒரு பகுதியை மறுத்தாலும் இறை நிராகரிப்பாக ஆகிவிடும். தீன் என்றால் என்ன? அத்தஸ்தீகு பிஜமீஇ மா ஜாஅ பிஹி நபிய்யு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த அனைத்தையும் ஏற்றுக்கொள்வது தீன். இறை நிராகரிப்பு என்றால் என்ன? அல் குஃப்ரு இன்காரு ஷைஇன் மிம்மா உலிம மின அத்தீன் பில் தரூரா, மார்க்கம் என்று அறியப்பட்ட அடிப்படைகளில் ஏதாவது ஒன்றை நிராகரித்தாலும், ஏதாவது ஒன்றை மாற்றினாலும் அது இறை நிராகரிப்பாக ஆகிவிடும். ஆகவே சிலர் எண்ணிக்கொள்வது போன்று, நாம் தான் இந்த விஷயங்களிலே முஸ்லீமாக இருக்கின்றோமே, இந்த ஒரு விஷயத்திலே நாம் சமரசம் செய்து கொண்டால், அல்லது கொஞ்சம் நாம் சற்று ஏதாவது ஒன்றை மாற்றிக்கொண்டால் என்ன ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடப் போகிறது என்பதாக யாரும் எண்ணிவிட முடியாது. மார்க்கம் என்பது எல்லா விஷயங்களிலும் முழுமையாக அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கட்டுப்பட்டு நடப்பதுதான் மார்க்கமாகும். ஆகவே அந்த மார்க்கத்தை பின்பற்றுவதிலே எந்த விதத்திலும் எவ்விதமான ஆசைகளுக்கும் தூண்டுதல்களுக்கும் நாம் அடிமையாகி நாம் பின்வாங்கி விடக்கூடாது. அடுத்ததாக அடுத்த படிப்பினை என்னவென்றால், எப்போது மக்களுக்கு மத்தியிலே அசத்தியம் அல்லது தவறான கொள்கை கோட்பாடுகள் ஆழமாக பதிந்து விடுகின்றனவோ, அவற்றை மாற்ற வேண்டும் என்றால் சில காலங்கள் எடுத்துத்தான் ஆகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட சிறந்த ஒரு அழைப்பாளர் இருக்க முடியுமா? அவர்களுடைய குணத்தை விட வேறொருவருடைய குணம் சிறந்த குணமாக இருக்க முடியுமா? அவர்களுடைய பேச்சை விட மிக அழகிய முறையிலே பேசக்கூடியவர் யாராவது இருக்க முடியுமா? அவர்களுடைய பழக்க பண்பாடுகளை தவிர வேறு யாருடைய பழக்க பண்பாடுகள் ஓங்கிவிட முடியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய நபி, வஹி அவர்களுக்கு இறங்குகிறது. யாரின் மீது குர்ஆன் இறக்கப்படுகிறதோ அவர்களே நேரடியாக மக்களுக்கு இஸ்லாமை எடுத்துச் சொல்கின்றார்கள். யாரின் மீது ஹதீஸுடைய ஞானங்கள் இறக்கப்படுகின்றனவோ அவர்களே ஹதீஸை மக்களுக்கு சொல்கின்றார்கள். அவர்களை உண்மையான முறையில் ஏற்றுக்கொண்ட மிக உயர்ந்த தியாகிகள், இறை நம்பிக்கையாளர்கள் அங்கே இருக்கின்றார்கள், அபூபக்கர் உமர் போன்றவர்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தும் கூட அந்த குறைஷிகள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வதிலே எவ்வளவு காலம் நீடித்தது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இந்து பல அழைப்பாளர்கள் என்ன எண்ணுகிறார்கள் என்றால், தான் சொன்ன உடனேயே மக்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், இல்லை என்றால் அவர்கள் எல்லாம் வழிகேடர்கள், இல்லை என்றால் அவர்கள் எல்லாம் சாபத்திற்குரியவர்கள், இல்லை என்றால் அவர்கள் எல்லாம் இறை கோபத்திற்குரியவர்கள், நாம் வெறுக்க வேண்டியவர்கள், அவர்களை ஒதுக்கி தள்ளிவிட வேண்டும். அவர்களிடத்தில் பகைமை பாராட்டுகின்றார்கள், அவர்களை தங்களுடைய எதிரிகளாக பார்க்கிறார்கள், அல்லது குறைந்தபட்சம் அவர்களை பார்க்கும் பொழுது கேவலமான பார்வையிலே பார்க்கிறார்கள். இருக்கு, நடக்கிறதா இல்லையா? பொதுவாக அழைப்பாளர்களிலே பலர் என்ன செய்கிறார்கள், மக்களுக்கு இவருக்கு ஏதாவது ஒரு விஷயம் அன்றைக்குத்தான் தெரிந்திருக்கும், இதற்கு முன்பு வரை அவரும் அந்த தவறில் தான் இருந்திருப்பார், அவரும் ஏதாவது ஒரு குற்றத்திலோ அல்லது ஏதாவது ஒரு தவறான புரியில் தான் இருந்திருப்பார், அவருக்கு அன்று ஒரு விஷயம் ஏதோ படித்தோ அல்லது ஏதோ ஒரு கேசட்டின் மூலமாக ஏதோ ஒரு வழியில தெரிந்திருப்பார். முடிஞ்சு. இவர் என்ன தன்னை நினைத்துக் கொள்கின்றார், என்னமோ இந்த விஷயம் பரம்பரை பரம்பரையாக இவர் பின்பற்றி வருவதாக நினைத்துக் கொண்டு தன்னை தன்னுடைய அந்த அந்த நிலையை பழைய நிலையை அவர் மறந்துவிட்டு மற்றவர்களுக்கு அழைப்பு கொடுக்கும் பொழுது அவர்களை கேவலமாக பார்த்து அவர்களை துச்சமாக மதித்து அழைப்பு கொடுப்பது. அப்படி அழைப்பு கொடுக்கும் பொழுது எப்படி அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் விலகி செல்லும் பொழுது அவர்களை ஏசுவது, அவர்களை திட்டுவது, அவர்களை கேவலமாக பார்ப்பது, இப்படிப்பட்ட பல பண்புகளை நம்முடைய அழைப்பாளர் சிலரிடத்திலே பார்க்கிறோம். இந்த முறை அழகிய முறை அல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முறை அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 ஆண்டுகாலங்கள் உழைக்கிறார்கள், 13 ஆண்டுகாலங்கள் மக்காவிலே கஷ்டப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேச்சை விட தெளிவாக யாரும் பேசிவிட முடியுமா? அப்படிப்பட்ட மிகச்சிறந்த அழைப்பாளர் உயிருடன் இருந்து அவர்கள் அழைப்பு கொடுக்கும் பொழுதே மக்கள் இஸ்லாமிய ஈமான ஏற்றுக்கொள்வதிலே தயக்கம் காட்டினார்கள் என்று சொன்னால், இன்று நாம் ஒரு முறை அழைத்தவுடனேயே மக்கள் எல்லாம் முஸ்லிம்களாக மாற வேண்டும் என்று நினைப்பது இது ஒரு கற்பனை, இது ஒரு கனவு, இப்படி நாம் எண்ணிவிடக் கூடாது. மாறாக உழைக்க வேண்டும், கஷ்டப்பட வேண்டும், ஒன்றுக்கு பல முறை நாம் சிரமப்பட வேண்டும். அல்லாஹு தஆலா ஏன் இப்படி ஒரு சூழ்நிலையை வைத்திருக்கிறான் என்று சொன்னால், இங்கே நாம் ஒரு அல்லாஹுடைய ஹிக்மத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒன்று என்ன, அல்லாஹு தஆலா அழைப்பாளர்களுக்கு உயர்ந்த கூலியை கொடுக்க விரும்புகின்றார். நீங்கள் எத்துணை முறை அழைப்பீர்களோ அத்துணை முறை உங்களுக்கு நன்மை கிடைக்கும். நீங்கள் எத்துணை முறை ஒருவரை சந்தித்து லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுங்கள், அல்லாஹுவை இறைவனாக ஏற்றுக்கொள்ளுங்கள், சிலைகளை வணங்காதீர்கள், கடவுள் போய் பல என்று சொல்லாதீர்கள், அல்லாஹ் ஒருவன் தான், இறைவன் ஒருவன் தான், கடவுள் அவன் தான், வணங்குவதற்கு தகுதியானவன் அவன் தான் அல்லாஹ் என்று எத்துணை முறை நீங்கள் சொல்லுகின்றீர்களோ, நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு எழுத்துகளுக்கும் அல்லாஹ் நன்மையை தருகின்றான். அழைப்பாளருடைய நன்மை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தலாம். அல்லது நீங்கள் உங்களுடைய அழைப்பை கொண்டு ஒரு முறை அழைக்கிறீர்கள், உடனே மக்கள் எல்லாம் இஸ்லாமை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இந்த நேரத்திலே உங்களுக்கு இஸ்லாமை பரப்ப வேண்டும், இஸ்லாம் பரவ வேண்டும் என்ற எண்ணத்திற்கு மாற்றமாக உங்களை பற்றி உண்டான பெருமை ஏற்படலாம். என்னுடைய பேச்சுக்கு எவ்வளவு பேர் வழிபடுகிறார்கள் பாருங்கள், நான் பேசினால் எல்லா மக்களும் இஸ்லாத்திற்கு வந்து விடுவார்கள், நான் இஸ்லாமை எடுத்து சொன்னால் எல்லா மக்களும் வந்து விடுவார்கள் என்று தன்னை பற்றிய பெருமை ஏற்படலாம். அடுத்து அவர் இஸ்லாமை பரப்புவதற்கு பதிலாக தன்னை பரப்ப ஆரம்பித்து விடுவார். இப்படிப்பட்ட ஒரு பண்பு தவறான பண்பு இது. இந்த பண்பு ஒரு அழைப்பாளரிடத்தில் வரக்கூடாது. அவர் கஷ்டப்பட வேண்டும், அல்லாஹுடைய அழைப்பை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதிலே சிரமப்பட்டு துன்பப்பட்டு பலவிதமான சோதனைகளை தாங்கி அவர் அந்த அழைப்பை சொல்லும் பொழுது அவருடைய உள்ளத்திலே அல்லாஹுடைய மதிப்பு இருக்கும். எப்போதெல்லாம் மக்கள் அழைப்பை நிராகரிப்பார்களோ, இவருக்கு எதிராக செயல்படுவார்களோ, உடனடியாக இவருக்கும் அல்லாஹ்விற்கும் இடையிலே உண்டான உறவு பலப்படும். யா அல்லாஹ், நான் எவ்வளவு இந்த மக்களுக்கு சொல்கிறேன், இந்த மக்கள் செவிசாய்ப்பதில்லையே, யா அல்லாஹ் இவர்களுக்கு நேர்வழியை கொடு என்று அல்லாஹ்விடத்திலே இவர் இறைஞ்சும் போது, அல்லாஹ்விடத்திலே கையேந்தும் போது இவருடைய உள்ளத்திலே பணிவு ஏற்படுகிறது. அடுத்து இவருடைய அழைப்பிலே அல்லாஹு தஆலா மன தூய்மை ஏற்படுத்துகின்றான். அதற்கு பிறகு மக்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஏற்றுக்கொண்ட மக்களும் இஸ்லாமை மதிப்பார்கள். அதுபோன்று ஏற்றுக்கொண்டவர்களையும் இவர் மதிப்பார். யார் ஒருவர் சிரமத்திற்கு பிறகு இஸ்லாமை ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்களை இஸ்லாமியர்களும் மதிக்கின்றார்கள், அவர்களும் இஸ்லாமை மதிக்கின்றார்கள். இருவருடைய தொடர்பும் அல்லாஹ்விடத்தில் அதிகமாகிறது. அப்படி இஸ்லாத்திற்கு வரக்கூடிய பலரை நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே பார்த்தோம். ஏதாவது பல சஹாபாக்கள் ஆரம்பத்தில் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள், பலர் கடைசி காலத்தில் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள். அதிலும் அல்லாஹு தஆலா ஒரு நன்மையை வைத்தான். உதாரணத்திற்கு காலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு அன்ஹு, இக்ரிமா இப்னு அபி ஜஹல் ரழியல்லாஹு அன்ஹு, இன்னும் பல தோழர்கள், இவர்கள் பிந்திய காலத்திலே முஸ்லிம்களாக ஆனார்கள். ஆனால் அதே சமயத்திலே இவர்களுடைய இந்த இஸ்லாமிலும் அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய நன்மை வைத்திருந்தான். இவர்கள் என்ன செய்தார்கள், நாங்கள் காபிர்களாக இருந்தபோது, நாங்கள் இறை மறுப்பாளர்களாக இருந்தபோது இஸ்லாமிற்கு எதிராக பல தியாகங்களை செய்தோம், இஸ்லாமிய முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய உயிர் பொருள்களை செலவு செய்தோம், இப்போது நாங்கள் முஸ்லிமாக ஆகிவிட்டோம், குஃப்ரில் இருக்கும் பொழுது நாங்கள் செய்த தியாகத்தை விட பன்மடங்கு தியாகங்களை இப்போது செய்வோம் என்பதாக அவர்கள் முழு முனைப்புடனே அவர்கள் அல்லாஹுடைய பாதையிலே போரிட்டார்கள், அல்லாஹுடைய மார்க்கத்தை பரப்புவதற்காக உழைத்தார்கள், பலவிதமான தியாகங்களை அவர்கள் செய்தார்கள். அப்படியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு அதில் இருக்கலாம். ஆகவேதான் அழைப்பு பணி என்பது உடனடியாக ஒரு அழைப்பிலேயே வெற்றி அடைய வேண்டும் என்று எந்த ஒரு அழைப்பாளரும் எண்ணக்கூடாது. மாறாக அல்லாஹ்விடத்திலே துவா செய்ய வேண்டும், யா அல்லாஹ் என்னுடைய பணியை வெற்றி படுத்து, யா அல்லாஹ் என்னுடைய இஸ்லாமிற்கு வெற்றியை கொடு, என்னுடைய அழைப்பிலே நீ மக்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்து என்பதாக அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்த்தவராக இருக்க வேண்டுமே தவிர, தன்னுடைய அழைப்பு பணியை கொண்டு மக்கள் ஏற்றுக்கொண்டால்தான் தான் வெற்றியாளர் என்பதாக எண்ணக்கூடாது. நாம் எந்த நிலைமையிலும் வெற்றியாளர்கள் தான். எதுவரை நாம் இஸ்லாமை பரப்பிக் கொண்டிருக்கிறோமோ, இஸ்லாமின் பக்கம் மக்களை அழைத்துக் கொண்டிருக்கிறோமோ, அதுவரை நாம் வெற்றியாளர்கள் தான். எப்போது இந்த அழைப்பை விடுகிறோமோ அப்போது நாம் தோல்வி அடைந்து விடுவோம், அப்போது நாம் கேவலப்பட்டு விடுவோம். இந்த அழைப்பை நாம் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது மக்கள் செவிசாய்த்து ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் சரி, நமக்கு வெற்றி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு உயர்வையும் வெற்றியும் கொடுப்பான். ஆகவே அழைப்பாளர் இந்த ஒரு விஷயத்திலே ஒரு நல்ல படிப்பினையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வாழ்க்கை முறையிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். யாராவது அழைப்பை ஏற்றுக்கொள்வதிலே தாமதப்படுத்தினால், இது மாற்றார்களாக இருந்தாலும் சரி, அல்லது நம்மிலே பலரையும் பார்க்கிறோம், அவர்கள் நேரான வழியிலிருந்து தவறி தங்களுடைய கற்பனைக்கு ஏற்ப இந்த மார்க்கத்தை புரிந்தவர்களும் நம்மிலே பலர் இருக்கிறார்கள். சடங்கு சம்பிரதாயங்களை மார்க்கமாக, தங்களுடைய மூதாதைகளுடைய வழிமுறைகளை மார்க்கமாக எண்ணிக்கொண்டிருப்பவர்களும் நம்மிலே பலர் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு உண்மையான குரானை எடுத்துச் சொல்லும் பொழுது, உண்மையான சுன்னாவை எடுத்துச் சொல்லும் போது கூட அவர்களில் ஏற்றுக்கொள்வதற்கு சில தாமதம் ஏற்படலாம். அவர்களே சிலர் யோசிக்கலாம், இவ்வளவு காலம் நாம் பின்பற்றி வந்தது எப்படி உடனடியாக விடுவது என்று அவர்கள் யோசிக்கலாம், சிந்திக்கலாம். அப்படி அவர்கள் யோசிக்கும் பொழுதோ சிந்திக்கும் பொழுதோ அவர்கள் தாமதம் காட்டும் போதோ உடனடியாக நாம் அவர்களை ஏற்றி விடக்கூடாது, அவர்களை துன்புறுத்தி விடக்கூடாது, அவர்கள் மனம் நோவும்படியான வார்த்தைகளை பேசிவிடக்கூடாது, நம்மிலிருந்து அவர்களை தூரப்படுத்தும்படியான, நம் மீது அவர்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தும்படியான, நம்மை விட்டு நம்முடைய உறவுகளை துண்டிக்கும்படியான வார்த்தைகளை அவருக்கு முன்பு அவரிடத்தில் பேசிவிடக்கூடாது. நல்ல வார்த்தைகளையும் நயமான சொற்களையும் மென்மையான பழக்கங்களையும் தான் நாம் அவரிடத்தில் மேற்கொண்டு நாம் அவர் நேர்வழி பெறுவதை ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்கு மாற்றமாக அவரை ஏசி, அவரை திட்டி, அவரை கேவலமான முறையில் பேசி, முற்றிலுமாக அழைப்பு பணியிலிருந்து நேரிய வழியிலிருந்து அவரை தூரமாக்கி விடக்கூடாது. அடுத்ததாக, பொதுவாக இது முந்தி சொன்ன படிப்பினைக்கும் இப்போ சொல்லக்கூடிய இந்த படிப்பினைக்கும் இடையிலே சற்று நெருக்கமான தொடர்பு தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அழைப்பு பணியை செய்த போது குறைஷிகள் அவ்வளவு அவ்வளவு எளிதாக இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிக்கு வந்தார்களா? வரவில்லை. அதுபோன்றுதான் எல்லா காலத்திலும் மக்களுடைய நிலைமை இருந்தது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய காலத்திலிருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் வரை, அவர்களுடைய காலத்திலிருந்து நம்முடைய காலம் வரை பொய்யிலே இருக்கக்கூடியவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். தங்களுடைய பொய்யை விட்டு அவர்கள் விலகுவது அவர்களுக்கு மிகப்பெரிய சிரமமாக இருக்கும். அல்லாஹு தஆலா அதை பற்றி பல இடங்களிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எப்படி ஒரு மலையை பெயர்க்க வேண்டும் என்றால், அல்லது வானத்திலே ஏணி இல்லாமல் ஏறு என்று சொன்னால் எப்படி சிரமமோ, வானத்திலே ஏணி இல்லாமல் ஏறு என்று சொன்னால் எப்படி முடியும், அது போன்று சத்தியத்தை ஏற்றுக்கொள்வது அவர்களுக்கு சிரமமாகத்தான் இருக்கும். அந்த சிரமத்தை அவர்கள் உணரும் பொழுது நமக்கு எதிராக பல சதித்திட்டங்களை, பல சூழ்ச்சிகளை செய்யத்தான் செய்வார்கள். அப்படி செய்யக்கூடிய சமயத்திலே நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். இந்த சத்தியத்தை அழிப்பதற்காக வேண்டி பல புது புது வழிகளை அவர்கள் கையாளுவார்கள். எப்படி குறைஷிகளை பார்த்தோம், ஒன்று பலிக்கவில்லை என்றால் உடனடியாக அடுத்த திட்டத்திற்கு மாறினார்கள், அதிலும் தோல்வி என்றால் அடுத்த திட்டத்திற்கு மாறினார்கள், அதிலும் தோல்வி என்றால் அடுத்த திட்டத்திற்கு மாறினார்கள். இப்படி ஏறக்குறைய 15 விதமாக குறைந்த, அதாவது சிறிய ஒரு ஆய்வில் பார்க்கும் பொழுது 15 விதமான முறைகளிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையோ சஹாபாக்களையோ அவர்கள் முடக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். இஸ்லாம் பரவக்கூடாது என்பதற்கு தடையாக அவர்கள் புதிய புதிய யுத்திகளை கையாண்டார்கள். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொறுமையாலும், அவர்களுடைய தோழர்களுடைய பொறுமையாலும், அவர்களுடைய அழகிய வழிமுறையாலும் அல்லாஹு தஆலா வெற்றியை கொடுத்தான். அவ்வாறே பாத்தில்கள், பொய்யர்கள் செய்யக்கூடிய, வழிகேட்டில் இருக்கக்கூடிய மக்கள் செய்யக்கூடிய முயற்சிகள், புதிய புதிய யுத்திகள் எல்லாம் நம்முடைய உறுதியிலே நிச்சயமாக கடலில் மேல் வரக்கூடிய நுரையை போன்றுதான். அல்லாஹு தஆலா உண்மைக்கும் பொய்யுக்கும் இடையிலே, சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையிலே உதாரணத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எப்படி என்று சொன்னால், நீங்கள் தங்கத்தை, உங்களுடைய நகை ஆபரணங்களை நீங்கள் நெருப்பிலே போட்டு பொசுக்கும் பொழுது எது மக்களுக்கு பயன் தருமோ, நகை ஆபரணம் உண்மையான தங்கம், அது அந்த நெருப்பிலே தங்கி விடுகிறது. எது பயனற்றதாக இருக்கிறதோ அது நுரையாக மேலெலும்பி வருகிறது, அதை மக்கள் தூக்கி எறிந்து விடுகின்றார்கள். அல்லது கடலிலே மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படும் பொழுது, ஆறுகளிலே வெள்ளப்பெருக்கு ஏற்படும் பொழுது, அந்த நதி வேகமாக ஓடக்கூடிய அந்த தண்ணீர்களுக்கு மேலே வெள்ள நுரைகளும் மேலே வருகின்றன. அந்த வெள்ள நுரைகள் அடித்து செல்லப்பட்டு ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுகின்றன. மக்களுக்கு பலன் தரக்கூடிய தண்ணீர் அங்கே தெரிகிறது. இப்படித்தான் உண்மைக்கும் பொய்யுக்கும் இடையிலே, சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையிலே உண்டான வேறுபாடு. சத்தியம் நிச்சயமாக நிலைத்தே தீரும். குல் ஜா அல் ஹக்கு வ ஜஹக அல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஜஹூகா. நிச்சயமாக சத்தியம் வந்தே தீரும், அசத்தியம் அழிந்தே தீரும். நிச்சயமாக அசத்தியம் அழியக்கூடிய ஒன்றுதான். குல் இன் ரப்பி யக்தீஃபு பில் ஹக்கி அலல் பாத்தில் ஃபயதுமஹு ஃஇதா ஹுவ ஜாஹிக வலக்குமுல் வைலு மிம்மா தஸிஃபூன். நபியே நீங்கள் சொல்லுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் சத்தியத்தை அசத்தியத்தின் மீது எரிவான். அந்த சத்தியம் அசத்தியத்தினுடைய மூளையை பெயர்த்து விடும், மண்டையை உடைத்து மூளையை வெளியே எடுத்து விடும். அந்த அளவிற்கு சத்தியத்திலே அல்லாஹு தஆலா தாக்கத்தை, சக்தியை வைத்திருக்கிறான், வெற்றியை வைத்திருக்கிறான், பலத்தை வைத்திருக்கிறான். எப்பொழுது சத்தியத்தை உடையவர்கள் சத்தியத்தை பின்பற்றும் பொழுது, சத்தியத்திற்காக போராடும் பொழுது, சத்தியத்திற்காக உழைப்பு செய்யும் பொழுது, சத்தியத்திற்காக தாங்கள் அவர் தங்களுடைய உயிர் பொருளை அவர்கள் செலவழிக்கும் பொழுது அல்லாஹு தஆலா அந்த உயர்வை கொடுப்பான். ஆகவே இந்த விஷயத்திலே நாம் கவனமாக படிப்பினை பெற்றுக் கொள்வது என்னவென்று சொன்னால், இந்த இஸ்லாமை எதிர்க்கக்கூடிய காபிர்கள் ஒம்பர்கள் இஸ்லாமை பழிக்க வேண்டும், அல்லது இஸ்லாமுடைய அழகிய முகத்தை மக்களுக்கு மத்தியிலே கோரப்படுத்த வேண்டும் என்று விரும்புபவர்கள் ஒவ்வொரு காலத்திலும் இருந்தார்கள், இருப்பார்கள். அவர்களுடைய எவ்வளவு பெரிய முயற்சியாக இருந்தாலும் சரி, இந்த உலக அளவிலே அவர்கள் சதித்திட்டங்கள் தீட்டினாலும் சரி, நிச்சயமாக அந்த சதித்திட்டங்கள் எல்லாம் முஸ்லிம்களுடைய அழகிய அணுகுமுறைக்கு முன்பதாக, முஸ்லிம்களுடைய பொறுமைக்கு முன்பதாக, முஸ்லிம்களுடைய மார்க்க பற்றுக்கு முன்பதாக ஒரு நாள் அழிந்தே தீரும், இந்த உலகத்தை விட்டு மறைந்தே தீரும். அல்லாஹ் இந்த மார்க்கத்தை நிச்சயமாக ஓங்க வைத்தே தீருவான். அடுத்ததாக இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த அழைப்பு பணியினுடைய இந்த காலகட்டங்களிலே நாம் பார்த்தோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட பலருக்கு இஸ்லாமிய அழைப்பு பணியை கொடுத்தார்கள். அவர்கள் முஸ்லிம்களாக மாற வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்தார்கள். உதாரணமாக உமர் ரழியல்லாஹு அன்ஹு, உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூ ஜஹலும் குரைஷிகளுக்கு மத்தியிலே மிகப்பெரிய ஒரு வாய்ஸ் உள்ளவர்களாக, ஒரு திறமை உள்ளவர்களாக, ஒரு பேச்சாற்றல் உடையவர்களாக, அதுபோன்று அவர்களுடைய அவர்களுக்கு பின்பு மக்கள் பின்பற்றக்கூடிய அளவிற்கு சிறந்த தலைவர்களாக இருந்தார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஜஹலின் மூலமாக எவ்வளவு பெரிய சோதனைகள் ஏற்பட்ட போதும், உமரின் மூலமாக மிகப்பெரிய சோதனைகளை முஸ்லிம்கள் சந்தித்துக் கொண்டிருந்த போதும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய மறந்துவிடவில்லை. யா அல்லாஹ், இந்த இஸ்லாமை கொண்டு அமர் இப்னு ஹிஷாம், அதாவது அபூ ஜஹலுடைய பெயர், அல்லது உமர் இப்னு கத்தாப், இந்த இருவரில் ஒருவரை கொண்டு இந்த இஸ்லாமிற்கு உதவி செய் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்தார்கள். அதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே மன்றாடினார்கள். இன்னும் பல குறைஷி தலைவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டால் இந்த இஸ்லாமிற்கு பலம் ஏற்படுமே, இஸ்லாம் ஓங்குமே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்தார்கள். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற தலைவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கு அழைப்பு பணியை எடுத்துச் சொன்னார்கள். அவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினார்கள். அதற்காக வேண்டி பல உழைப்புகளை செய்தார்கள். இந்த நிகழ்ச்சியை நாம் பார்த்தபோது நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்னவென்றால், நம்முடைய பல அழைப்பாளர்கள் என்ன செய்கிறார்கள், அழைப்பு பணி என்பது ஒரு பொதுவான பணி, எல்லோருக்கும் செய்ய வேண்டும். ஆனால் சில அழைப்பாளர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், தங்களுடைய அதாவது அணுகுமுறை, தங்களால் யாரை சந்திக்க முடியுமோ தங்களுடைய அந்த அளவுக்கே அவர்கள் மக்களை சந்தித்து விட்டு தலைவர்களை விட்டு விடுகின்றார்கள், சமுதாயத்தினுடைய முக்கியஸ்தர்களை மறந்து விடுகின்றார்கள். இதனால் இவர்களுடைய அழைப்பு பணி வெகு விரைவாக மக்களை சென்றடைவதிலே தாமதம் ஏற்படுகின்றது. இந்த தலைவர்களுக்கு நாம் இஸ்லாமை எடுத்துச் சொல்லும் பொழுது, இந்த தலைவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டால் இவர்களை தொடர்ந்து எல்லா மக்களும் இஸ்லாத்திற்கு வருவதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் இவர்களின் மீது நாம் தனி ஒரு கவனம் எடுத்து இவர்களுக்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இன்று நாம் வாழக்கூடிய சில இடங்களிலே பார்க்கும் பொழுது சில தலைவர்களை முஸ்லிம்கள் என்ன செய்கிறார்கள், நோம்பு கஞ்சி குடிப்பதற்காக இஃப்தார் நிகழ்ச்சி என்பதாக அழைக்கின்றார்கள். அந்த இஃப்தார் நிகழ்ச்சி என்பது தங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு சுமூகமான உறவை காட்டுவதற்காக, அல்லது அவர்களுடன் சேர்ந்து போட்டோ பிடித்துக் கொள்வதற்காக, பிறகு அதை ஆல்பமாக போட்டுக் கொள்வதற்காக, அல்லது அவர்களிடத்திலிருந்து வேறு விதமான பொருளாதார லாபத்தை தேடுவதற்காக மட்டும் இருந்துவிடக் கூடாது. மாறாக இஸ்லாமை அவர்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக, இஸ்லாமிய கலாச்சாரத்தை அவர்களுக்கு காட்டுவதற்காக, ஏன் நோன்பு பிடிக்கிறோம், இந்த நோன்பை யார் பிடிக்கக்கூடியது, அந்த இறைவன் யார் என்று ஏகத்துவ அழைப்பை அவர்களுடைய காதிலே போடுவதற்கு இது ஒரு வாய்ப்பு என்றால் இந்த நிகழ்ச்சி தவறல்ல. மாறாக ஒரு பந்தா பண்றது, ஒரு போஸ்டர் அடிக்கிறது, இது போன்று தங்களுடைய தலைமைத்துவத்தை காட்டுவதற்காக வேண்டி செய்து கொண்டால் இதற்கு அல்லாஹ்வுடைய உதவி ஏற்படாது. மாறாக இதற்காக வேண்டி இப்படி செலவு செய்யக்கூடிய செல்வங்கள் எல்லாம் வீண் விரயம் என்ற கருத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். அழைக்க வேண்டும், அல்லது அவர்களுக்கும் நமக்கும் இடையில் உண்டான விரோதத்தை களைய வேண்டும், அவர்களுக்கு இஸ்லாமின் மீது ஒரு நெருக்கமான பார்வையை உண்டாக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே ஒரு கலந்துரையாடல் செய்யப்பட்டால், அவர்களை அழைக்கப்பட்டு அவர்களுக்கு பிரச்சாரங்கள் செய்யப்பட்டால், அவர்களுக்கு இஸ்லாமிய நல்ல நூல்கள் அன்பளிப்பு செய்யப்பட்டால், இஸ்லாமிய கேசட்டுகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டால், அல்ஹம்துலில்லாஹ், இது வரவேற்க வேண்டிய நிகழ்ச்சி, வரவேற்க வேண்டிய செய்தி. இது போன்று நாம் செய்ய வேண்டும். ஆகவே நம்முடைய அழைப்பு பணியிலே நாம் எல்லா தரப்பு மக்களையும் கவர் பண்ண வேண்டும். எல்லா தரப்பு மக்களையும் நாம் நம்முடைய கவனத்திலே கொள்ள வேண்டும். கீழ்த்தர மக்களாக இருந்தாலும் சரி, அடிப்படை வேலை செய்ய தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி, செல்வந்தர்களாக இருந்தாலும் சரி, அல்லது அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் இஸ்லாமிய செய்தியை கொண்டு சேர்ப்பதிலே ஒரு முஸ்லிம் களைத்து விடக்கூடாது. அதற்காக வேண்டி தன்னால் முடிந்த முயற்சிகளை செய்ய வேண்டும். ஒவ்வொருவரையும் அழைக்கும் பொழுது அவரவரிடத்திலே யாரை அனுப்பினால் அது தோதுவாக இருக்கும் என்பதை பார்த்து அதற்கு ஏற்ப அழைப்பாளர்களை அனுப்ப வேண்டும். அரசியல்வாதி இஸ்லாத்தின் பக்கம் அழைக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்களின் நெருங்கி பழகக்கூடிய ஒரு நல்ல முஸ்லிம், அவருக்கு அரசியலே மக்களுக்கு மத்தியிலே நல்ல ஒரு தகுதி இருக்கிறது, அரசியல்வாதியிடத்தில் அவருக்கு அறிமுகம் இருக்கிறது என்று சொன்னால், அது போன்றவர்களை அழைப்பாளர்களாக்கி அவரிடத்தில் அனுப்ப வேண்டும். இப்படி முஸ்லிம்கள் அழைப்பு பணியிலே கவனம் செலுத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் தங்களுடைய தோழர்களை அழைப்பு பணியில ஈடுபடுத்தினார்களோ, தங்களுடைய காலத்தில் உள்ளவர்களை இஸ்லாமின் பக்கம் அழைத்தார்களோ, அது போன்ற வழிமுறைகளை இன்ஷா அல்லாஹ் நாமும் கையாளும் பொழுது மிகப்பெரிய வெற்றியை நாம் அடைந்து கொள்ளலாம். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு சோதனையை நாம் அந்த நிகழ்வுகளிலே கூறினோம். அது என்னவென்றால், 3 ஆண்டுகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய தோழர்களையும் அவர்களுடன் இறை நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டவர்களையும் அபூ தாலிபுடைய அந்த கணவாயிலே காஃபிர்கள் தள்ளி முற்றிலுமாக தடை செய்து விட்டார்கள். எந்த விதமான உறவையும் அவர்கள் வைத்துக் கொள்வதை துண்டித்து விட்டார்கள். உணவு, குடிப்பு, திருமணம், எந்த விதத்திலும் உறவுகள் வைத்துக் கொள்ளாமல் முற்றிலுமாக அவர்களை மிகப்பெரிய துன்பத்திற்கு ஆளாக்கினார்கள். அல்லாஹ் அக்பர். அந்த துன்பங்களுடைய எந்த அளவிற்கு அவர்கள் துன்பப்பட்டார்கள் என்று சொன்னால், சுப்ஹான் அல்லாஹி ரப்பில் ஆலமீன், இரவு நேரங்களிலே ஏதாவது தங்களுக்கு கிடைக்குமா, பகல் நேரத்திலே வெளியேற முடியாது, இரவு நேரத்தில் ஏதாவது தங்களுக்கு உண்ண கிடைக்குமா என்று முஸ்லிம்கள் வெளியேறும் பொழுது ஏதாவது ஒரு மெல்லிய ஒன்று, ஒரு சாஃப்ட் சொல்லுவோம்ல, அதாவது ஒரு சாதாரணமாக ஒரு மெல்லக்கூடிய அளவிற்கு எது கிடைத்தாலும் அதை எடுத்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய நிலைமை மோசமாகிவிட்டது. அது எது என்று கூட அவர்கள் பார்க்காமல் அந்த அளவிற்கு பசியினுடைய துன்பத்திற்கு அவர்கள் ஆனார்கள். அவர்களுடைய பல பிள்ளைகள் அழக்கூடிய குரல்களை அந்த பெரிய மலைக்கு வெளியிலிருந்து கூட கேட்கலாம். அந்த அளவிற்கு பசியிலே கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். பல நாட்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் அங்கே கிடைத்த இலைகளை தண்ணீரிலே ஊற வைத்து அதை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த அளவிற்கு பெரிய துன்பத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அபூ தாலிப் கணவாயிலே அவர்கள் முற்றுகையிட்டு வைத்திருந்த போது அனுபவித்தார்கள். இந்த ஒரு சம்பவம் இருக்கிறது. இன்று நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் பார்க்கிறோம், இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக பல விதத்திலே தடை விதிக்கப்படுகின்றது, முஸ்லிம்களுக்கு எதிராக பலவிதமான போர்கள் பிரகடனப்படுத்தப்படுகின்றன. இவையெல்லாம் நமக்கு நாம் ஏற்கனவே நம்முடைய முன்னோர்கள் சந்தித்த ஒன்றுதான். இஸ்லாமை பின்பற்றும் பொழுது, இஸ்லாமை பரப்பும் பொழுது ஏற்படக்கூடிய ஒன்றுதான். இது போன்ற சூழ்நிலைகளிலே, சந்தர்ப்பங்களிலே ஒரு முஸ்லிம் களைத்து விடக்கூடாது, ஒரு முஸ்லிம் சோர்வடைந்து விடக்கூடாது. அல்லாஹிற்காக வேண்டி, அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக வேண்டி இது போன்ற சோதனைகளை தாங்கிக் கொள்வதற்கு அவர் தயாராக இருக்க வேண்டும். எந்த விதத்திலும் தன்னுடைய ஈமான இறை நம்பிக்கையை அவர் விட்டு விடுவதற்கோ அல்லது பலவீனப்பட்டு விடுவதற்கோ முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஒரு முற்றுகையிலே நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட சோதனைகளை அவர்களுக்கு கொடுத்தான், இந்த சோதனைகளில் அவர்கள் இருந்தும் தங்களுடைய இறை நம்பிக்கையை விட்டு பலவீனம் அடையாமல் அல்லாஹ்விற்காக வேண்டி இந்த மார்க்கத்தை உறுதியாக கடைபிடித்திருந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட ஒரு மறு சூழ்நிலையை ஏற்படுத்தினான், அல்ஹம்துலில்லாஹ், இவர்கள் எந்த விதத்திலும் முயற்சி செய்யவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குரைஷிகள் முற்றுகையிட்டு ஒப்பந்தம் செய்திருந்தார்கள் அல்லவா, அந்த ஒப்பந்தத்தை காபாவிலே தொங்க விட்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு தாலிபிடத்திலே சொன்னார்கள், நீங்கள் குரைஷிகளிடத்திலே சொல்லுங்கள், அல்லாஹு தஆலா அந்த முற்றுகைக்காக வேண்டி அவர்கள் செய்த ஒப்பந்தங்களை அழித்து விட்டான் என்பதாக. அல்லாஹு தஆலா கரையான ஏவ கரையான அந்த ஒப்பந்தத்தில் எழுதப்பட்டிருந்த எல்லா எழுத்துக்களையும் அழித்து விட்டு சாப்பிட்டு விட்டு அல்லாஹ் என்று உள்ள எழுத்துக்களை மட்டும் மிச்சமாக விட்டு விட்டது. அபு தாலிப் அவர்கள் அந்த குரேஷிகளிடத்திலே சென்று சொன்ன பொழுது குரேஷிகளிடத்திலே அபு தாலிப் அவர்கள் கூறுகின்றார்கள், என்னுடைய சகோதரின் மகனார் இவ்வாறு கூறுகின்றார், அவர் சொல்வது உண்மை என்றால் இந்த தவறான முற்றுகையை எங்களுக்கு நீங்கள் இழைக்கக்கூடிய அநீதத்தை முடித்துக் கொள்ளுங்கள், அப்படி இல்லை என்று சொன்னால் என்னுடைய சகோதரின் மகனை நான் உங்களிடத்திலே ஒப்படைத்து விடுகிறேன், நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் என்பதாக. அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்றார்கள், குரைஷிகளுடைய தலைவர்கள் வருகின்றார்கள். அந்த ஒப்பந்தம் எடுத்து பார்க்கப்படுகிறது. அந்த ஒப்பந்த பத்திரத்தை பார்த்தால் அந்த இடத்திலே அல்லாஹ் என்று எழுதப்பட்ட வார்த்தைகளை தவிர மற்ற எல்லா வார்த்தைகளையும் கரையான அறிந்திருந்தது. இதை பார்த்த குரைஷிகள் அந்த நேரத்தில் சொன்னார்கள், முஹம்மது மிகப்பெரிய ஒரு சூரியக்காரராக ஆகிவிட்டார். இவ்வளவு பெரிய தெளிவான அத்தாட்சியை பார்த்ததற்கு பிறகு கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவிற்கு அங்கே வர முடியாது, இந்த செயலை செய்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ல, நிச்சயமாக அந்த கரையான அந்த பத்திரத்தை அழித்து விட்டது என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவர்களுக்கு கிடைத்த செய்தி என்பது தெள்ள தெளிவாக அங்கே நிரூபிக்கப்பட்டதற்கு பிறகு கூட, இக்காபிர்களுடைய மார்க்கம் மதம் பொய் என்பது அங்கு தெள்ள தெளிவாக நிரூபிக்கப்பட்டதற்கு பிறகு கூட அவர்கள் உண்மையை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகவில்லை, தங்களுடைய முரண்பாட்டிலே அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். இந்த விஷயத்தை நாம் பார்க்கும் பொழுது காபிர்களிலே சிலர் இப்படித்தான் இருப்பார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மறுக்கக்கூடியவர்களே சிலர் இப்படித்தான் இருப்பார்கள். அவர்களுக்கு சத்தியம் எவ்வளவுதான் தெள்ள தெளிவாக புலப்பட்ட போதும் அவர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக மாட்டார்கள். இப்படிப்பட்டவர்களை பார்த்துதான் அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுடைய செவிகளின் மீது அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான், அவர்களது உள்ளங்களின் மீது அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான், அவர்களது கண்களின் மீது திரைகள் இருக்கின்றன, அவர்கள் உண்மையை பார்க்க மாட்டார்கள், உண்மையை பார்த்தாலும் அதை கொண்டு பயன்பெற மாட்டார்கள். ஆகவே இப்படிப்பட்ட சில காபிர்களை நாம் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இப்படிப்பட்ட சில காபிர்களுடனே நாம் சண்டை சச்சரவுகள் செய்து கொண்டு நம்முடைய நேரத்தை வீணாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அல்லாமல் எத்தனையோ திறந்த உள்ளங்கள் உலகத்தில் இருக்கின்றன, அவர்களுக்கு அழைப்பு கொடுத்து அவர்களுடைய உள்ளங்களை வெல்வதிலே நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஆக இதுவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையினுடைய இரண்டாவது பகுதியும் அதனுடைய படிப்பினைகளையும் பார்த்தோம். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் அடுத்த பகுதி நாம் எப்படி பிரிக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய பாடங்களுக்கு ஏற்ப நாம் பிரிக்கிறோம். பொதுவாக மார்க்க அறிஞர்கள் பிரிப்பது ஒன்று நபித்துவத்திற்கு முன்பு, அடுத்து நபித்துவத்திற்கு பிறகு மக்கா வாழ்க்கை, அதற்கு பிறகு மதினா வாழ்க்கை என்பதாக பிரிப்பார்கள். நாம் படிப்பினைகளை அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சுருக்கம் சுருக்கமாக பிரிக்கின்றோம். இப்போது நாம் பார்க்க போவது என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே அபிசீனியா ஹிஜ்ராவிற்கு பிறகு, முஸ்லிம்கள் அபிசீனியா ஹிஜ்ரா செய்து சென்றார்கள் அல்லவா, அந்த அபிசீனியா ஹிஜ்ராவிற்கு பின்பிலிருந்து மதினா முனவராவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் ஹிஜ்ரா சென்ற வரை, அதாவது கடைசி 3 ஆண்டுகள், இப்போது நாம் இதுவரை பார்த்தது 10 ஆண்டுகள் வரை உள்ள நிகழ்வுகளை பார்த்தோம். அடுத்ததாக இந்த 10வது ஆண்டிலிருந்து 11வது ஆண்டில் 11, 12, 13 இந்த 3 ஆண்டுகளிலே ஏற்பட்ட நிகழ்வுகள் என்ன? குறிப்பாக 10வது ஆண்டுடைய கடைசி கட்டத்திலே ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்க பலமாக இருந்த அபு தாலிப் மரணித்தார். அபு தாலிப் உயிருடன் இருக்கும் வரை குரைஷிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த விதத்திலும் பெரிய தொந்தரவு தரவில்லை. சில சில தொந்தரவுகளை செய்தார்கள், ஏசினார்கள், பேசினார்கள், ஆனால் பெரிய அளவுக்கு தொந்தரவு தரவில்லை. ஏற்கனவே நாம் ஒரு முறை கூறினோம் அல்லவா, அதாவது அபு தாலிப் ஹஜ்ஜுடைய காலத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுடைய காலத்திற்கு செல்லும் பொழுது அபு லஹப் பின்பிருந்து கல்லுகளை எரிந்து கொண்டு வந்தான் என்பது, அதுவெல்லாம் இதற்கு பின்பு ஏற்பட்டது. அதுபோன்று அந்த ஒட்டகத்தினுடைய அசுத்தத்தை அவர்கள் மீது சுமத்தியது, அதுவும் இதற்கு பின்பு ஏற்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை அவர்கள் தெருவில் நடந்து சென்ற பொழுது காபிர்களிலே சிலர் மண்ணுகளை அள்ளிக்கொண்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தலையிலே போடுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விதத்திலும் எதிர்ப்பு காட்டவில்லை.
அவர்கள் தங்களுடைய வீட்டிற்கு செல்லும் பொழுது அவர்களுடைய மகளார் பார்த்து அழுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுக்காக இந்த நிலைமை என்பதாக அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், எனது மகளே, எனக்கு முன்பு வந்த எல்லா இறை தூதர்களும் இது போன்று சிரமத்தை சந்தித்திருக்கிறார்கள். இந்த மார்க்கத்தை அல்லாஹ் ஓங்க வைக்கும் வரை நான் ஓய மாட்டேன் என்பதாக தங்களுடைய மகளுக்கு ஆதரவு தருகிறார்கள். இது போன்ற சிரமங்கள் எல்லாம் ஒரு பெரிய விஷயம் அல்ல அல்லாஹ்வுடைய இந்த அழைப்பு பணியை எடுத்துச் சொல்வதிலே என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது மகளுக்கு ஆதரவு தருகின்றார்கள். நாம் எதற்கு இதை சொல்கின்றோம் என்று சொன்னால், அபூ தாலிப் உயிருடன் இருந்தவரை குறைஷிகள் எந்த விதத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துன்பத்தை தரவில்லை. அபூ தாலிப் மரணித்ததற்கு பிறகு குறைஷிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக பல சதிகளை செய்தார்கள். நேரடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல தொந்தரவுகளை செய்தார்கள். அடுத்த நிகழ்ச்சி, இதே ஆண்டிலே அபூ தாலிப் மரணித்து சில மாதங்களுக்கு பிறகு அன்னை ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா வ அர்தாஹ அன்ஹு அவர்களும் மரணித்தார்கள். அபூ தாலிபுடைய மரணத்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய துன்பத்திற்கு ஆளாக இருந்தார்கள். பல நேரங்களிலே சொல்லியிருக்கின்றார்கள், என்னுடைய சாச்சா அபூ தாலிப் உயிருடன் இருக்கும் வரை குறைஷிகள் எனக்கு இப்படிப்பட்ட தொந்தரவுகளை தந்தது கிடையாது. ஆனால் அவர் மரணித்ததற்கு பிறகு குறைஷிகள் எனக்கு இப்படி பகிரங்கமாக தொந்தரவு தர ஆரம்பித்து விட்டார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார்கள். அதிலிருந்து நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தாலிபுடைய மரணத்தில் எவ்வளவு துக்கப்பட்டிருந்தார்கள், கவலைப்பட்டிருந்தார்கள் என்று தெரிந்து கொள்ளலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு சொன்னார்கள் என்றால், அபூ தாலிபுடைய மரணப்படுக்கையில் இஸ்லாத்திற்காக அவர் இஸ்லாமிற்கு அழைப்பு கொடுக்கின்றார்கள், அபூ தாலிப் ஏற்றுக்கொள்ளவில்லை, மரணித்து விடுகின்றார். அந்த நிலைமையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தாலிபுக்காக சொல்கின்றார்கள், என் தந்தையின் சகோதரரே, உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்பேன், அல்லாஹ் எனக்கு தடை செய்யாமல் இருக்கும் வரை என்பதாக அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருந்தார்கள் அபூ தாலிபுக்காக. எப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடை செய்து விட்டானோ, ஒரு இறை நம்பிக்கையாளர், ஒரு இறை தூதர் இறந்துவிட்ட தங்களுடைய உறவினர்கள் இணைவிப்பவர்களாக இருந்தால் அவர்களுக்காக பிழை பொறுப்பு இடத்திலே தேடக்கூடாது என்று அல்லாஹ் தடை செய்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்திக் கொண்டார்கள். அதுவரை அபூ தாலிபுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு சில மாதங்களிலேயே அன்னை ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களும் இறந்து விட்டதால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கவலையும் பன்மடங்காக ஆகிவிட்டது. காரணம், அன்னை ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா தங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக இருந்தார்கள். வெளியிலே பல துன்பங்களை, பல கஷ்டங்களை, பல எதிர்ப்புகளை சந்தித்துவிட்டு வீட்டுக்கு திரும்பினால் அன்னை ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அழகிய வார்த்தைகளை கொண்டு, இன் முகத்தை கொண்டு ஆதரவு கொடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மன கஷ்டத்தை நீக்கக்கூடியவர்களாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய சிறந்த மனைவியாகவும், சிறந்த ஒரு மூமினாகவும் விளங்கினார்கள். எனவே அவர்களுடைய மரணத்தால், ஏற்கனவே அபூ தாலிபுடைய மரணத்தால் மனவேதனைப்பட்டுக் கொண்டிருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஹதீஜாவுடைய மரணத்தால் மேலும் மனவேதனை அடைந்தார்கள். எல்லா முஸ்லிம்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கவலையை பார்த்து முஸ்லிம்கள் அனைவரும் கவலை கொண்டதால் அந்த ஆண்டுக்கு பெயரே ஆமுல் ஹுசுன், துக்க ஆண்டு, கவலை ஆண்டு என்பதாக இஸ்லாமிய வரலாற்றிலே பெயர் வைக்கப்பட்டது. அப்ப எந்த அளவிற்கு பெரிய துன்பத்தை, கஷ்டத்தை, மனக்கவலையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஸ்லிம்களும் அடைந்திருப்பார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? ஒரு பக்கம் அபூ தாலிபுடைய ஆதரவு இல்லை, அடுத்ததாக அன்னை ஹதீஜாவுடைய ஆதரவு அதுவும் இல்லை. இப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த கட்டமாக யோசிக்கின்றார்கள், என்ன செய்யலாம்? இப்போது மக்காவிலே எந்த அளவிற்கு முடியுமோ, 10 ஆண்டுகள் என்பது சாதாரண மக்காவில் அந்த காலத்தில் இருந்த அந்த மக்களுடைய தொகை என்பது ஏறக்குறைய ஒரு 300 அல்லது 400, அதிகப்படியா ஒரு 500 மக்கள் இருக்கலாம். இந்த 500 மக்களிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 ஆண்டுகள் உழைப்பு செய்து விட்டார்கள். 10 ஆண்டுகளிலே விரல் விட்டு எண்ணக்கூடிய பலரை தவிர ஏறக்குறைய 100 அல்லது 150 பேர்களை தவிர பாக்கி மற்றவர்கள் யாரும் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வதற்கு தயார் இல்லை. இப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி, மக்காவை விட்டு நாம் வெளியே செல்லுவோமா என்பதாக யோசிக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவில் அருகில் இருக்கக்கூடிய தாயிஃபுடைய நினைவு வருகின்றது. தாயிஃபிலே மிகப்பெரிய கோத்திரத்தார்கள், குறைஷிகளை போன்று வலிமையுடைய செல்வத்தாலும் தொழிலாலும், அது போன்று மக்களுக்கு மத்தியிலே ஆற்றலாலும் வலிமை பெற்ற கூட்டம் சக்கீஃப் என்ற கூட்டம் வசித்துக் கொண்டிருந்தார்கள். அங்கே சென்று அழைப்பு கொடுத்து ஒருவேளை அவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டால் அடுத்து பல இடங்களுக்கு நாம் இஸ்லாமை பரப்புவதற்கு அவர்கள் உதவியாக இருப்பார்கள் என்ற எண்ணத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃப் நகரத்திற்கு செல்கின்றார்கள். அங்கே தலைவர்களை பார்த்து அழைப்பு கொடுக்கிறார்கள். தலைவர்கள் அனைவரும் அழைப்பை ஏற்றுக்கொள்ளாமல் சிறுவர்களையும் குண்டர்களையும் வீணர்களையும் ஏவி விடுகின்றார்கள். இவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடித்து துன்புறுத்துகின்றார்கள். 10 நாட்கள் ஏறக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிபிலே தங்கியிருந்தார்கள். 10 நாட்களிலே பொதுவாக தலைவர்கள் முதல் நாளிலேயே அழைப்பை ஏற்க மறுக்கின்றார்கள். அடுத்து மக்களுக்கு மத்தியிலே அழைப்பை செய்த பொழுது அவர்களும் ஏற்க மறுத்து விட்டார்கள். இறுதியாக தலைவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த ஊரை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக குண்டர்களையும் சிறுவர்களையும் ஏவி விட்டவுடனே குண்டர்களும் சிறுவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடக்கக்கூடிய பாதையிலே இரு பக்கங்களிலும் உட்கார்ந்து கொண்டு பொடி கற்களை கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடிக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உடம்பில் இருந்து ரத்தங்கள் வடிந்து அவருடைய பாதங்களின் வழியாக கீழே விழ ஆரம்பித்தன. எந்த அளவிற்கு ரத்தங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பிலிருந்து வழிந்தது என்றால் அந்த ரத்தங்கள் அவர்கள் அணிந்திருந்த அந்த காலணியிலே ஊறிவிட்டதன் காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியிலே உலு செய்து நினைத்த பொழுது தங்களுடைய காலணிகளை கழட்ட முடியவில்லை. அந்த அளவிற்கு ரத்தங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலணியிலும் பாதங்களிலும் உறைந்து விட்டன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுக்கு வெளியில் இருந்த ஒரு திராட்சை பழ தோட்டத்திலே ஓய்வெடுக்கின்றார்கள். அந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய ஒரு பிரார்த்தனையை முன்வைக்கின்றார்கள். அல்லாஹும்ம இலைக அஷ்கு துஃப குவதி வகில்லத ஹீலதி வஹவானி அலன் நார் யா அர்ஹமர் ராஹிமீன் அன்த ரப்புல் முஸ்தபஅஃபீன் வஅன்த ரப்பி இலா மன் தகிலுனி இலா பஈதின் யதஜஹமுனி அவ் இலா அதுவின் மன் லக்தஹு அம்ரி இன் லம் யகுன் பிக கதபுன் அலைய ஃபலா உபாலி வலகின் ஆஃபியதக ஹி அவ்ஸஉ லி அஊது பினூரி வஜ்ஹிக அல்லதி அஷ்ரகத் பிஹி அல்-ẓுலுமாத் வஸலஹ அலைஹி அம்ரு அத்-துன்யா وَالآخِرَةَ مِنْ أَنْ تَنْزِلَ بِي غَضَبُكَ أَوْ تَحِلَّ بِي سَخَطُكَ لَكَ الْعُتْبَى حَتَّى تَرْضَى وَلَا حَوْلَ وَلَا قُوَّةَ إِلَّا بِاللَّهِ அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கின்றார்கள். யா அல்லாஹ், உன்னிடத்திலே நான் முறையிடுகின்றேன். நான் பலவீனமாக இருப்பதை, என்னுடைய ஆற்றல் வலிமையற்றிருப்பதை நான் உன்னிடத்திலே முறையிடுகின்றேன். மக்களுக்கு மத்தியிலே எப்படி அழைக்க வேண்டும் என்ற அறிவு குறைவாக இருப்பதை நான் உள்ளத்திலே முறையிடுகின்றேன். எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்கின்றார்கள்! யார் தான் நான் பலவீனமானவன் என்பதை உன்னிடத்திலே முறையிடுகின்றேன். மக்களை எப்படி அழைக்க வேண்டும் என்ற ஞானம் என்னிடத்தில் குறைவாக இருப்பதை நான் முறையிடுகின்றேன். மக்கள் என்னை மதிக்காமல் இருக்கின்றார்களே, மதிப்பற்றவனாக நான் இருக்கின்றேனே என்று உன்னிடத்திலே முறையிடுகின்றேன். கருணையாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கருணையாளனே, நீ பலவீனமானவர்களின் இறைவனாக இருக்கின்றாய். நீ தான் எனக்கும் இறைவன். இலாமன் தகிலுனி, என்னை நீ யாரிடத்திலே ஒப்படைக்கின்றாய்? அல்லாஹ்விடத்திலே எப்படி பேசுகின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்! இலாமன் தகிலுனி, என்னை நீ யாரிடத்திலே ஒப்படைக்கின்றாய்? இலா பஈதின் யதஜஹமுனி, என்னை பார்த்தால் விருப்பான முகத்துடன் பார்க்கக்கூடிய அந்நியனிடத்திலே என்னை ஒப்படைக்கின்றாய். என்னை பார்க்கும் பொழுது கடு எடுக்கக்கூடிய முகம் சிரிக்காமல் என்னை பார்த்து வெறுக்கக்கூடிய ஒருவரிடத்திலேயா யா என்னுடைய இறைவனே நீ என்னை ஒப்படைக்கப் போகிறாய்? அவ் இல அதுவின் மல்லக்தஹு அம்ரி, ஒரு எதிரியிடத்திலேயா அவனுக்கு என்னுடைய காரியத்தை உரிமையாக்கி கொடுத்து அவனுக்கு என் மீது அதிகாரத்தை கொடுத்து ஒரு எதிரியிடத்திலேயா நீ என்னை ஒப்படைக்கப் போகிறாய்? யா அல்லாஹ், இவ்வளவு அல்லாஹ்விடத்திலே பணிந்து முறையிட்டதற்கு பின்பு சொல்லுகின்றார்கள், யா அல்லாஹ், எது எப்படி ஆயினும் சரி நீ என் மீது கோபமாக இல்லை என்றார், உன்னுடைய கோபம் என் மீது இல்லை என்றால் இந்த துன்பங்கள் எதையும் நான் பொருட்படுத்த மாட்டேன். உனக்கு என் மீது கோபம் இல்லை என்றால் இந்த ஆபத்துகள், இந்த துன்பங்கள், இந்த துயரங்கள், இந்த கேவலங்கள் எதையும் நான் பொருட்படுத்த மாட்டேன். ஆனால் அதே சமயத்தில் அல்லாஹுவே, நான் உன்னிடத்திலே உன்னுடைய பாதுகாப்பை, உன்னுடைய அருளை கேட்கிறேன். இந்த சோதனைகளை நான் பொருட்படுத்தவில்லை, ஆனால் இந்த சோதனைகளில் இருந்து பாதுகாப்பை நான் உன்னிடத்தில் கேட்கிறேன். ஒரு முஸ்லீம் எப்போதுமே சோதனைகளை எதிர்பார்க்க கூடாது. சோதனைகள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் அதை தாங்கிக் கொள்ள வேண்டுமே தவிர, யா அல்லாஹ் எனக்கு சோதனைகளை கொண்டு நான் பொறுத்துக் கொள்கிறேன் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய சோதனை மிக பயங்கரமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள், ஒருவர் துஆ கேட்கிறார், யா அல்லாஹ் எனக்கு சபரை கொடு என்பதாக. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தோழரே, அல்லாஹ்விடத்திலே ஆஃபியத்தை கேளுங்கள். அல்லாஹ்விடத்திலே ஆவியத்தை கேளுங்கள், யாரா எனக்கு உன்னுடைய நற்சுகத்தை கொடு, நல்ல பாதுகாப்பை கொடு, நல்ல ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்படுத்தி கொடு என்பதாக அல்லாஹ்விடத்தில் அதை கேளுங்கள். அல்லாஹு தஆலா அப்ப நீங்கள் பொறுமையை கேட்டால் என்ன அர்த்தம், யாரா எனக்கு சோதனையை கொடு, அதுக்கப்புறமாக பொறுமையை கொடு என்ன அர்த்தம். அப்படிப்பட்ட பிரார்த்தனையை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்காதீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது அழகிய ஒரு விஷயத்தை நமக்கு சொன்னார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யும் பொழுது, யா அல்லாஹ் இந்த பெண்களுடைய தீங்கை விட்டு என்னை பாதுகாத்துக் கொள் என்று கேட்கும் பொழுது, யா அல்லாஹ் என்னை சிறையில் அடைத்தாலும் பரவாயில்லை, இந்த பெண்களை விட்டு பாதுகாத்துக் கொள் என்பதாக கேட்டார்கள். அல்லாஹு தஆலா என்ன செய்தார், அப்படியா சரி சிறைக்கு போங்கள் என்பதாக ஏற்பாடை அல்லாஹ் செய்துவிட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வு இடத்தில் யா அல்லாஹ் இந்த பெண்களை விட்டு பாதுகாத்துக்கொள் என்று கேட்டிருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வு தஆலா சிறைக்கு அனுப்பாமலேயே அந்த பெண்களுடைய தீங்கை விட்டு அல்லாஹ் பாதுகாத்திருப்பான். அவர்கள் ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய, யா அல்லாஹ் எனக்கு சிறைவாசம் மிக விருப்பமானது, இந்த பெண்களுடைய தீங்கை விட்டு என்று கேட்டவுடனே அல்லாஹ்வு தஆலா சிறைக்கு அனுப்பிவிட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். ஆகவே ஒரு முஸ்லிம் எப்போதுமே அல்லாஹ்வு இடத்திலே ஆபியத்தை கேட்க வேண்டும். தாயிப்புடைய முற்றுகையின் சமயத்திலே சஹாபாக்கள் என்ன செய்தார்கள், தாய்ப்புடைய முற்றுகை நீண்டு கொண்டே செல்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், நாம் இந்த இடத்துல முடித்துக் கொண்டு செல்வோம் என்பதாக. சஹாபாக்கள் சொன்னார்கள், இல்லையா ரசூலுல்லா, போர் புரிவோம் கடைசி வரை என்று சொன்னார்கள். அப்படியா சரி போர் புரிவோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் ஒரு நாட்கள் இரண்டு நாட்கள் போரை நீடித்தார்கள். காயங்கள் துன்பங்கள் அதிகமான உடனே சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லா இந்த சந்தர்ப்பத்தில் முடியாது, நாமெல்லாம் திரும்பி மதுராவிற்கு சென்று விடலாம் என்பதாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதைத்தான் நான் இரண்டு நாட்களுக்கு முன்பு உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் தான் என்னை வலியுறுத்துகிறீர்கள் என்பதாக. ஆகவே சில சூழ்நிலைகளிலே முஸ்லிம் எப்போதுமே ஆபியத்தை எதிர்பார்க்க வேண்டும். சூழ்நிலை சந்தர்ப்பம் என்று வந்துவிட்டால் அந்த நேரத்தில் நம்முடைய பொறுமையை கடைபிடித்து உறுதியை காட்ட வேண்டும். இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ செய்கின்றார்கள், யா அல்லாஹ் எனக்கு ஆபியத்தை கொடு, உன்னுடைய முகத்தின் பிரகாசத்தை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன், அந்த பிரகாசத்தை கொண்டுதான் இருள்கள் எல்லாம் வெளிச்சம் அடைந்தன, உலகத்தினுடைய மறுமையினுடைய காரியங்கள் எல்லாம் சீர் பெற்றன, உன்னுடைய கோபம் என் மீது இறங்கிவிடக் கூடாது, அல்லது உன்னுடைய வெறுப்பு என் மீது இறங்கிவிடக் கூடாது, உன்னுடைய அன்பை நான் அடையும் வரை நான் உழைத்துக் கொண்டே இருப்பேன், நன்மை செய்வதற்கு ஆற்றலோ அல்லது தீமையை விட்டு பாதுகாப்பதற்கு ஆற்றலோ உன்னை கொண்டே தவிர வேறு யாரிடத்திலிருந்து முடியாது, யா அல்லாஹ் என்னை நீ பாதுகாத்துக் கொள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய ஒரு பிரார்த்தனை அல்லாஹ்விற்கு முன்பு வைக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் மற்ற நிகழ்ச்சிகளை நாளை பார்ப்போம். சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக வஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மைன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.